பால்வண்ணம் பிள்ளை, புதுமை பித்தன். பால்வண்ணம் பிள்ளை கலெக்டர் ஆபீஸ் குமாஸ்தா. வாழ்க்கையே தஸ்தாவேஜி கட்டுகளாகவும் அதன் இயக்கமே அதட்டலும் பயமுமாகவும் அதன் முற்றுப்புள்ளியே தற்பொழுது 35 ரூபாயாகவும் அவருக்கு இருந்து வந்தது. அவருக்கு பயமும் அதனால் ஏற்படும் பணிவும் வாழ்க்கையின் சாரம். அதட்டல் அதன் விதிவிலக்கு. பிராணி நூல் மிருகங்களுக்கு, முக்கியமாக முயலுக்கு, 4 கால்கள் என்று கூறுமாம். ஆனால் பால்வண்ணம் பிள்ளையை பொறுத்தவரை அந்த அபூர்வ பிராணிக்கு 3 கால்கள்தான். சித்த உறுதி, கொள்கையை விடாமை, இம்மாதிரியான குணங்கள் எல்லாம் படைவீரனிடமும் சத்தியாகிரகிகளிடமும் இருந்தால் பெருங்குணங்களாக கருதப்படும். அது போயும் போயும் ஒரு கலெக்டர் ஆபீஸ் குமாஸ்தாவிடம் தஞ்சம் புகுந்தால் அசட்டுத்தனமான பிடிவாதம் என்று கூறுவார்கள். பால்வண்ணம் பிள்ளை ஆபீஸில் பசு, வீட்டிலோ ஹிட்லர். அன்று கோபம். ஆபீஸிலிருந்து வரும்பொழுது ஹிட்லரின் மீசை அவருக்கு இல்லாவிட்டாலும் உதடுகள் துடித்தன. முக்கியமாக மேலுதடு துடித்தது. காரணம், ஆபீஸில் பக்கத்து குமாஸ்தாவுடன் ஒரு சிறு பூசல். இவர் மெக்சிகோ தென் அமெரிக்காவில் இருக்கிறதென்றார். இவருடைய நண்பர் பூகோள சாஸ்திரம் வேறு மாதிரி கூறுகிறதென்றார். பால்வண்ணம் பிள்ளை தமது கட்சியை நிரூபிப்பதற்காக வெகு வேகமாக வீட்டிற்கு வருகிறார்.
பால்வண்ணம் பிள்ளைக்கும் அவருடைய மனைவியாருக்கும் கர்ப்பத்தடையில் நம்பிக்கை கிடையாது. அதன் விளைவு, வருஷம் தவறாது ஒரு குழந்தை. தற்பொழுது பால்வண்ண சந்ததி 4வது எண்ணிக்கை. பிறகு வருகிற சித்திரையில் நம்பிக்கை. இப்படிப்பட்ட குடும்பத்தில் பால்வண்ண கொடுக்குகள் பேபி ஷோக்களில் பரிசு பெறும் என்று எதிர்பார்க்க முடியாது. பால்வண்ணம் பிள்ளையின் சகதர்மினி உழைப்பிலும் பிரசவத்திலும் சோர்ந்தவள். தேகத்தின் சோர்வினாலும் உள்ளத்தின் களைப்பினாலும் ஏற்பட்ட பொறுமை. கைக்குழந்தைக்கு முந்தியது சவலை. கைக்குழந்தை பலவீனம். தாயின் களைத்த தேகம் குழந்தையை போஷிக்க சக்தியற்று விட்டது. இப்படியும் அப்படியுமாக தர்ம ஆஸ்பத்திரியின் மருந்து தண்ணீரும் வாடிக்கை பால்காரனின் கடன் பாலுமாக குழந்தைகளை போஷித்து வருகிறது. அந்த மாதம் பால் பட்ஜெட் எப்பொழுதும் போல் 4 ரூபாய் மேலாகிவிட்டது. இம்மாதிரியான நிலைமையில் பால் பிரச்சனையை பற்றி பால்வண்ணம் பிள்ளையின் சகதர்மினிக்கு ஒரு யுக்தி தோன்றியது. அது ஒன்றும் அதிசயமான யுக்தி அல்ல. குழந்தைகளுக்கு உபயோகமாகும்படி ஒரு மாடு வாங்கிவிட்டால் என்ன என்பதுதான்.
தெய்வத்தின் அருளை திடீரென்று பெற்ற பக்தனும் புதிதாக ஒரு உண்மையை கண்டுபிடித்த விஞ்ஞானியும் சும்மா இருக்க மாட்டார்கள். சலசலவென்று கேட்கிறவர்கள் காது புளிக்கும்படி சொல்லி கொட்டி விடுவார்கள். பால்வண்ணம் பிள்ளையின் மனைவிக்கும் அதே நிலை ஏற்பட்டது. பிள்ளையவர்கள் வீட்டிற்கு வரும்பொழுது அவர் ஸ்கூல் பைனல் வகுப்பில் உபயோகித்த பூகோளப்படம் எங்கு இருக்கிறது? மாடியில் இருக்கும் ஷெல்பிலா அல்லது அரங்கில் இருக்கும் மரப்பெட்டியிலா என்று எண்ணிக்கொண்டு வந்தார். வீட்டிற்குள் ஏறியதும், ஏழா, அரங்குச்சாவி எங்கே என்று கேட்டுக்கொண்டே மாடிக்கு சென்று ஷெல்பை ஆராய்ந்தார். அவர் மனைவி சாவியை எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்தாள். அவளுக்கு பால் நெருக்கடியை ஒழிக்கும் மாட்டு பிரச்சனையை அவரிடம் கூற வேண்டும் என்று உதடுகள் துடித்து கொண்டிருந்தன. ஆனால் மெக்சிகோ பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கும் பால்வண்ணம் பிள்ளையின் மனம் இதை வரவேற்கும் நிலையில் இல்லை.
என்ன தேடுதிய என்றாள்.
ஒரு புஸ்தகம். சாவி எங்கே?
இந்தாருங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே. இந்த பிள்ளைகளுக்கு பால் செலவு சாஸ்தியாக இருக்கு. ஒரு மாட்டைத்தான் 10 100 கொடுத்து பிடிச்சி புட்டா என்ன என்றாள்.
இங்கே வரவேண்டியதுதான். ஒரே ராமாயணம். மாடு கீடு வாங்க முடியாது. என் பிள்ளைய நீ தண்ணியை குடிச்சு வளரும் என்று சொல்லிவிட்டார். மெக்சிகோ வட அமெரிக்காவில் இருந்தால் அவருக்கு ஏன் கோபம் வராது?
பால் பிரச்சனை அத்துடன் தீர்ந்து போகவில்லை. அவர் மனைவியின் கையில் 2 கெட்டிக்காப்பு இருந்தது. அவளுக்கு குழந்தை மீது இருந்த பாசத்தினால் அந்த காப்புகள் மயிலை பசுவும் கன்றுக்குட்டியுமாக மாறின. 2 நாள் கழித்து பால்வண்ணம் பிள்ளை ஆபீஸிலிருந்து வந்து புறவாசலில் கால்கை கழுவச் சென்ற பொழுது உரலடியில் கட்டியிருந்த கன்று வைக்கோல் அசை போட்டிருக்கும் மாட்டை பார்த்து அம்மாவென்று கத்தியது.
ஏழா என்று கூப்பிட்டார்.
மனைவி சிரித்து கொண்டே, உள்ளுக்குள் பயம்தான், வந்தாள்.
மாடு எப்பொழுது வந்தது? யார் வாங்கி கொடுத்தா என்றார்.
மேலே வீட்டு அண்ணாச்சி வாங்கி தந்தாக. பால் ஒருபடி கறக்குமா என்றாள்.
என்றார்.
அன்று புதுப்பால், வீட்டுப்பால் காப்பி கொண்டு வந்து வைத்து கொண்டு கணவரை தேடினாள். அவர் இல்லை.
அதிலிருந்து பிள்ளை அவர்கள் காப்பியும் மோரும் சாப்பிடுவதில்லை.
அவர் மனைவிக்கு மிகுந்த வருத்தம். ஒரு பக்கம் குழந்தைகள், மற்றொரு பக்கம் புருஷன் என்ற குழந்தை. வம்சவிருத்தி என்ற இயற்கை விதி அவளை வென்றது. இப்படி 15 நாட்கள். மாட்டை என்ன செய்வது? அன்று இரவு 8 மணி இருக்கும். பால்வண்ணம் பிள்ளையும் சுப்புக்கோனாரும் வீட்டினுள் நுழைந்தார்கள்.
மாட்டை பாரும், 25 ரூபா என்றார். சாமி, மாடு 60 ரூபாய் பெறுமே என்றான் சுப்புக்கோனார். 25 தான், உனக்காக 30 ரூபாய் என்ன? இப்பொழுதே பிடித்து கொண்டு போக வேண்டும். சாமி, ராத்திரி இல்லையா? நாளைக்கு விடியன்னே பிடிச்சுக்கிடுதேன் என்றார் சுப்புக்கோனார். இப்பவே. மாட்டை அவிழ்த்தாய்விட்டது.
மனைவி, மாடு 70 ரூபா இல்லை, குழந்தைகளுக்கு பாலாயிற்றே என்று தடுத்தாள். மேலும் வரும்படி வேறு வருகிறதாம்.
என் பிள்ளைகள் நீ தண்ணி குடிச்சு வளர்ந்துக்கிடும் என்றார் பிள்ளை.
சுப்புக்கோனார் மாட்டை அவிழ்த்து கொண்டு போகும்போது மூத்த பையன், அம்மா என் கண்ணுக்குட்டி என்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு அழுதான்.
சும்மா கெட, சவமே என்றார் பால்வண்ணம் பிள்ளை.